நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் செல்வி.
வணக்கம் ரேணுகா.
இப்ப வந்து நாங்கள் ஒரு முக்கியமான விடயம், ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் நிரப்புகின்ற போது அதில் திருமணமானவரா திருமணமாகாதவரா என்பதோடு சேர்த்து இந்த டிஃபேக்டோ என்ற ஒரு உறவு பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இங்குள்ள பலருக்கு அது பற்றி தெரிந்திருக்கலாம், ஆனால் இங்கே புதிதாக குடி வந்தவர்களுக்கு இது பற்றி ஒரு குழப்பம் இருக்கலாம். எனவே நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். முதலில் எங்களுக்கு விளங்கப்படுத்த முடியுமா இந்த டிஃபேக்டோ உறவு என்பது எதை அர்த்தப்படுத்துகிறது என்று?
கண்டிப்பாக. டிஃபேக்டோ ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நபர் இன்னொரு நபரோட தம்பதிமார்களாக வாழ்வது. சோ காலவரை பாத்தீங்கன்னா 2 வருடம் அவர்கள் தம்பதிமாரா இருந்திருக்கணும் ஆன் எ ஜென்யூன் பேசிஸ்ல. இப்ப வந்து சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கணும் அவங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பர்சன்ஸ் ஆர் நாட் ரிலேட்டட் பை த ஃபேமிலி, அவங்க வந்து குடும்பத்தோட ரிலேட்டிவ்ஸா இல்லாம, அப்புறம் வந்து எல்லா சூழ்நிலைகளும் ஒரு கணவன் மனைவி போல கருதப்பட்டிருக்கணும், ஆனா அவர்கள் கல்யாணம் பண்ணி இல்லாம இருக்கணும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்க வந்து ஒண்ணு ரிலீஜியஸ் முறையில கல்யாணம் பண்ணி அதை வந்து சட்ட ரீதியா ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா டிஃபேக்டோல வந்து டிஃபேக்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், அப்படி பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணாம நிறைய பேர் வந்து ஒரு கணவன் மனைவியாக வாழக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வந்து டிஃபேக்டோ ரிலேஷன்ஷிப் கீழே வருவாங்க. அவங்களோட லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன் எ ஜென்யூன் டொமஸ்டிக் பேசிஸ்ல இருக்கணும்.
இந்த டிஃபேக்டோ உறவில் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் எல்லாம் இருக்கின்றன?
இப்போ ரைட்ஸ் பத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபேமிலி லா ஆக்ட் 1975 ஆஸ்திரேலியா காமன்வெல்த் ஆக்ட், அது அதுல வந்துட்டு டிஃபேக்டோ கப்பிள்ஸ்க்கும் வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி கப்பிள்ஸ், அதாவது மேரேஜ் கப்பிள்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ எப்படி வந்து ஒரு கணவன் மனைவியா இருந்து பிரிஞ்சவங்க ப்ராப்பர்ட்டி கிளைம் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம், சைல்ட் சப்போர்ட் கிளைம் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்குதோ, அதே போல அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும் பட்சத்துல அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து, அதே போல டிஃபேக்டோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் ப்ராப்பர்ட்டி கிளைம் பண்ண முடியும், டிஃபேக்டோ மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நீட்ஸ் தேவைப்படுது, அவங்களுக்கு இனஃபான ஃபைனான்ஸ் இல்லை, ஆனா இன்னொருத்தர் அதாவது ஒரு நபருக்கு வந்து ஃபைனான்ஸ் இல்லாம இன்னொரு நபர் வந்து அடிக்குவேட் ஃபைனான்ஸ் கொடுக்கும் பட்சத்துல இருக்கிறாரு, அவளால கொடுக்க முடியும் அப்படிங்கும் பட்சத்துல அந்த மாதிரி அவங்க வந்து கிளைம் பண்ணலாம்.
சரி, திருமணமான தம்பதிகள் என்றால் விவாகரத்து செய்து அந்த உறவை முடித்துக் கொள்வார்கள். அதே போன்று டிஃபேக்டோ உறவில் இருப்பவர்கள் அந்த உறவை முறித்துக் கொள்ளலாம் என்றால் எப்படி அதை செய்வது?
ஆமா, இப்ப வந்து டிஃபேக்டோல இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ரெண்டு பேரும் செப்பரேட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி வாய்மொழியாலேயே சொன்னாலே அது ரெக்கனைஸ் பண்ணப்படும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமெயில் மூலியமா இல்ல ஒரு டெக்ஸ்ட் மூலியமா அவங்க தெரியப்படுத்தலாம். சில நேரத்துல பாத்தீங்கன்னா டிஃபேக்டோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஆனா அண்டர் த சேம் ரூஃப்லயே வாழ்வாங்க. ஏன்னா ஃபைனான்சியல் சர்க்கம்ஸ்டன்சஸ் காரணத்தினால, இல்லைன்னா சில நேரத்துல அவங்க வந்து டெனன்சி அக்ரிமெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களால இமிடியட்டா அதுல இருந்து போக முடியாதுன்னு அமிக்கபிளா அவங்க பிரிஞ்சிருக்கும் பட்சத்துல அவங்க கொஞ்ச நாளைக்கு அங்கேயே கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலையில அவங்க வந்து தெரியப்படுத்தணும், ஒருத்தருக்கு இன்னொருத்தவங்க தெரியப்படுத்தணும். வாய்மொழியா இருக்கலாம், இல்ல பை ரைட்டிங்கா இருக்கலாம், இல்ல த்ரூ சொலிசிட்டரா இருக்கலாம். இப்போ அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி கிளைம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது எந்த சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 இயர்ஸ் அதுல அதுக்குள்ள அவங்க பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு அவங்க செப்பரேட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னையில இருந்து இந்த 2 வருஷத்துக்குள்ள ப்ராப்பர்ட்டி கிளைம் அவங்க பண்ணணும். இல்லைன்னா டிஃபேக்டோ மெயின்டெனன்ஸ் கிளைம் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த 2 இயர்ஸ்க்குள்ள ஃபைல் பண்ணணும் கோர்ட்ல. அப்படி 2 இயர்ஸ்க்குள்ள பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணலான்னா, கோர்ட்ல வந்துட்டு லீவ் சீக் பண்ணணும், அவர் வந்து விடுப்பு கேட்கணும், இந்த மாதிரி நாங்க அவுட் ஆஃப் டைம்ல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்ப என்ன மாதிரி சூழ்நிலையில வந்து கோர்ட் வந்து எக்ஸம்ஷன் அதாவது லீவ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, விண்ணப்பதாரர் வந்து அவருக்கு வந்து குழந்தை இருக்கு அப்படிங்கும் பட்சத்திலேயோ, இல்ல அந்த விண்ணப்பதாரர் வந்து இந்த அப்ளிகேஷனை ஏற்றுக்க முடியாம போனுச்சு அப்படின்னு சொன்னா கோர்ட்டால அவங்களுக்கு வந்து சிரமம் இருக்கு, ஹார்ட்ஷிப் லைக் ஃபைனான்சியலா அவங்க ரொம்ப வந்து ஹார்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற காரணம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது என்னன்னு சொன்னீங்கன்னா விண்ணப்பதாரரோட லிவிங் டே டு டே எக்ஸ்பென்சஸ் வந்து அவருக்கு வந்து கிடைக்கிற அந்த வருமானங்கிறது வந்து இன்கம் டெஸ்டட் பென்ஷன், அதாவது எப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் இன்கம்ல ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வாங்கக்கூடிய பணமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வேற எந்த விதமான ஃபைனான்சியல் ரிசோர்ஸஸும் இல்லை அப்படிங்கும் போது அவங்க வந்து கோர்ட் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில அவுட் ஆஃப் டைம் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணும்.
சரி, இப்போ ஒரு வழக்கு என்று வருகிறது அல்லது நீங்கள் சொன்னது போன்று இந்த சொத்து பிரிப்பு விவகாரம் அதன் போது ஏதாவது சிக்கல் எழுந்து ஒருவர் சொல்லக்கூடும் இல்லையா நான் உறவில் இருக்கவில்லை என்று சொல்லி, அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற போது இருவரும் டிஃபேக்டோ உறவில் இருந்தார்கள் என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்?
வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உறவின் காலம், இப்போ வந்து டிஃபேக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ கண்டினியூஸா 2 இயர்ஸ் இருக்கணும், இல்ல சில நேரத்துல வந்து பிரேக் இருந்தாலும் அந்த 2 இயர்ஸ் டைம் லைன் இருக்கணும். அவங்க 2 வருஷம் வந்து ஆன் எ ஜென்யூன் பேசிஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற காலம் இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஜென்யூனா இருந்தாங்க அப்படின்றத பார்ப்பாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பொதுவான குடியிருப்பு காமன் ரெசிடென்ஸ் எவ்வளோ நாட்களா இருக்கிறாங்க அதோட எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலியல் உறவு இருந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து நிர்ணயிக்கிறது. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிதி சார்ந்து இருப்பல், இப்ப ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை வந்து நிதி ஃபைனான்சியல் ரீதியா சார்ந்து இருக்கிறாங்களா அப்படின்னு பாப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஒன்றுக்கொன்று சார்ந்து இருப்பாங்களா, இன்டர்டிபெண்டன்ஸ் இருக்கிறாங்களா, இல்ல வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் அவங்களுக்குள்ள இருக்குதா அப்படின்றத பாப்பாங்க. பேசிக்கா பைனான்சியலா ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஜாயிண்டா ஏதாவது வாங்கியிருக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், இப்ப வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து வீடா இருக்கலாம், இல்ல வந்து காரா இருக்கலாம், இல்ல எனி ப்ராப்பர்ட்டிஸ், அப்போ வந்து யார் வாங்கியிருக்கா, ரெண்டு பேருமே பணம் போட்டு வாங்கியிருக்கிறாங்களா, ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு, அப்புறம் வந்து யூசேஜ் யாரோட உரிமையில அது இருக்கு, அப்ப யார் வாங்கியிருக்கா அப்படிங்கறத பாப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பரஸ்பர வாழ்க்கையில வந்து பகிரப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப வந்து வெதர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்களா ஸ்டேட்லயோ இல்ல டெரிட்டரிலயோ அப்படின்றது, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் பரவாயில்ல குழந்தைங்க இருக்குதா அப்படின்றதையும் பாப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெப்யூட்டேஷன் அண்ட் பப்ளிக் ஆஸ்பெக்ட்ஸ், லைக் இவங்க ரெண்டு பேரும் மத்தவங்களால எப்படி வந்து பார்க்கப்படுறாங்க, ஒரு கணவன் மனைவி போல பார்க்கப்படுறாங்களா, அப்படி இல்ல ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸா பார்க்கப்படுறாங்களா அப்படிங்கறது பார்த்துதான் வந்துட்டு இப்போ வந்து டிசைட் பண்ண முடியும் வெதர் உங்களுக்கு வந்து டிஃபேக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸிஸ்டட் ஆயிருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் இப்ப நான் சொன்ன எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து முழுமைப்படுத்தி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு ஒரு லெவல்ல வந்து அதிகமா இருக்கு, ஒரு லெவல்ல வந்து கம்மியா இருக்குன்னா பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியை பார்த்துதான் கோர்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க, வெயிட்டேஜ் கொடுப்பாங்க.
நன்றி செல்வி. டிஃபேக்டோ உறவு பற்றியும் அவர்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் பற்றியும் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம்.
நன்றி ரேணுகா.